الحمد لله ثم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமத்தால் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலவாத்தும் சலாமும் உத்தம தூதர் உம்மி நபி முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பிள்ளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான பள்ளிவாசலுடைய கண்ணியத்துக்குரிய இமாம்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித வாழ்க்கையோடு தொடர்புபட்ட இருவகையான பிரச்சினைகள் இருக்கின்றன என்று நாம் ஒரு பயானிலே குறிப்பிட்டமை உங்களது நினைவில் இருக்கும் என்று நம்புகின்றேன். ஒரு வகை பிரச்சினையை உடனடி பிரச்சினைகள் என்றும் மற்றொரு வகை பிரச்சினைகளை நித்திய பிரச்சினைகள் என்றும் நாம் அடையாளப்படுத்துவோம். முதல் வகை பிரச்சினையை இமீடியட் ப்ராப்ளம்ஸ் என்றும் அடுத்த வகை பிரச்சினையை அல்டிமேட் ப்ராப்ளம்ஸ் என்றும் நாம் வரையறை செய்வோம். முதல் வகை பிரச்சினைகள் எமது வாழ்க்கையோடு உலக வாழ்வோடு தொடர்புபட்ட பிரச்சினைகள். உணவு, உடை, வீடு, சுகாதாரம், கல்வி முதலான பிரச்சினைகள். இத்தகைய பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்வதற்காக எம்மை படைத்த அல்லாஹு தஆலா எமக்கு அறிவை பகுத்தறிவை தந்திருக்கிறான், இன்னொரு அண்ண வளங்களை வழங்கியிருக்கிறான். ஆனால் எமது நித்திய பிரச்சினைகளான நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்ல போகிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும், எமது வாழ்வின் இறுதி நோக்கம் என்ன, இலட்சியம் யாது என்ற இந்த நித்திய பிரச்சினைகளை மனிதனால், மனித அறிவால், பகுத்தறிவால் மட்டும் தீர்க்க முடியாது என்பதை அறிந்த வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக, எமக்கு வழிகாட்டுவதற்காக, எமது வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்லித் தருவதற்காக மனித சமுதாயம் என்று தோன்றியதோ அன்று முதல் இறை தூதர்களை அனுப்பி வைத்தான். இந்த வகையில் மனித இனம் தோன்றிய நாள் முதல் மனித சமுதாயத்துக்கு இந்த நித்திய பிரச்சனைகளுக்கான சரியான விளக்கத்தை கொடுப்பதற்காக இறை தூதர்கள் வந்தார்கள், ரசூல்மார்களும் நபிமார்களும் வந்தார்கள். இந்த வரிசையிலே உலகிலே தோன்றிய நபிமார்களுடைய வரிசையிலே இறுதி நபியாக வந்தவர்கள்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் மனித சமுதாயத்துக்கு வாழ்க்கையின் நோக்கத்தை, நித்திய பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது மனித இனத்தின் தந்தை, மனித இனத்தின் இரண்டாவது தந்தை என்று வர்ணிக்கப்படுபவர்கள். அவர்கள் தனது சமுதாயத்தை பார்த்து என்ன சொன்னார்கள், எந்த செய்தியை சொன்னார்கள், வாழ்க்கை நோக்கம் என்ன என்பதை எடுத்து சொன்னார்கள் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. லகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபகால யா கௌமி அபுதுல்லாஹ் மாலகும் மின் இலாஹின் கைரு. நாம் நூஹை அவருடைய சமுதாயத்துக்கு அனுப்பி வைத்தோம். அவர் தமது சமுதாயத்தவர்களை விழித்து, எனது சமுதாயத்தவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இபாதத் செய்யுங்கள், அவன் இல்லாமல் வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஒரு இறைவன் இல்லை என்ற செய்தியை சொன்னார். அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற செய்தியை சொன்னார். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்தவர்களுக்கு மத்திய நபியாக வந்த போது எந்த செய்தியை சொன்னார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் அனுப்பி வைத்தோம். எனது சமுதாயத்தவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்கள், அவன் இல்லாமல் வேறு இல்லாஹ் உங்களுக்கு இல்லை என்று அவர் சொன்னார் என்றால் குர்ஆன் சொல்கிறது. நபி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூத் என்ற சமுதாயத்தவர்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். அவர்களும் தனது சமுதாயத்தவர்களை விழித்து வாழ்க்கை நோக்கத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். வஇலா தமூத அஹாஹும் ஸாலிஹா, நாங்கள் தமூத் கூட்டத்தாருக்கு அவர்களுடைய சகோதரர் சாலிஹை அனுப்பி வைத்தோம். கால் அவர் என்ன சொன்னார், யா கௌமி அபுதுல்லா, எனது சமுதாயத்தவர்களே, அல்லாவுக்கு இபாதத் செய்யுங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அவனை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறொரு இறைவன் இல்லை என்று சொன்னார். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்ற பிரதேசத்தில் வாழ்ந்த சமுதாயத்தவர்களுக்கு நபியாக வந்தார்கள். வஇலா மதியன அஹாஹும் ஷுஐபா, அவர் என்ன சொன்னார், கால யா கௌமி அபதுல்லா, எனது சமுதாயத்தவர்களே, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்கள், அவனன்றி மாலக்கும் மின் இலாஹின் கைரு, உங்களுக்கு வேறொரு கடவுள் கிடையாது என்று சொன்னார். இவ்வாறு மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியத்தை நோக்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக மனித வரலாறு நெடுகிலும் நபிமார்களும் ரசூல்மார்களும் வந்தார்கள். நாங்கள் ஒவ்வொரு சமுதாயத்தவர்களுக்கும் இறை தூதர்களை அனுப்பினோம். அவர்கள் என்ன சொன்னார்கள், அனே அபதுல்லா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்கள், ஷைத்தானுக்கு கட்டுப்படுவதிலிருந்து நீங்கள் தவறு கொள்ளுங்கள் என்ற செய்தியை ஒவ்வொரு நபியும் சொன்னதாக அல் குர்ஆன் சொல்கிறது. உமா குன்னா முஅத்திபீன ஹத்தா நபஅத ரசூலா, அல் குர்ஆன் சொல்கிறது, எந்த ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு இறை தூதரை அனுப்பாமல் அந்த சமுதாயத்தை நாம் தண்டித்தது கிடையாது. எனவே அல்லாஹ் மனிதர்கள் மறுமையில் நமக்கு செய்தி கிடைக்கவில்லை, வாழ்க்கை நோக்கத்தை யாரும் சொல்லித்தரவில்லை என்று சாட்டு போக்கு சொல்லக்கூடாது என்பதற்காக எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் இறை தூதர்களை அனுப்பி வைத்தான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த வரிசையிலே இறுதியாக வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதை முழுமைப்படுத்துவதற்காக, சம்பூர்ணப்படுத்துவதற்காக அவர்கள் வந்தார்கள். அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்கிறது, யா அய்யுஹன் நபி இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் وَمُبَشِّرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا. ஓ நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை நாம் இந்த இறைவனது தீனுக்கு சாட்சி பகரக்கூடியவராக, ஷாஹிதன், இந்த அல்லாஹ்வுடைய தீன் தான் சத்தியமானது உண்மையானது என்பதற்கு சாட்சி சொல்லக்கூடியவராகவும், وَمُبَشِّرًا, இந்த தீனின் அடிப்படையில் வாழ்ந்தால் உங்களுக்கு சுவனம் கிட்டும், சுவர்க்கம் கிடைக்கும் என்ற சுப செய்தியை, நற்செய்தியை சொல்லக்கூடியவராகவும், நதீரன், இந்த தீனை விட்டு நீங்கள் விலகினால் நரகம் செல்ல வேண்டி இருக்கும் என்று எச்சரிக்கை செய்பவராகவும், இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வின் பக்கமாக மக்களை அழைக்கக்கூடியவராகவும், அவனது அனுமதி கொண்டு அவன் பக்கம் அழைக்கக்கூடியவராகவும், ஒசிராஜம் முனீரா, இருளிலே வாழ்கின்ற மனிதர்களுக்கு ஒளி விளக்காகவும் உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எந்த ஒரு பணியை செய்வதற்காக வந்தார்கள் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனத்திலே சொல்கிறார். நபி அவர்கள் ஷாஹிதாக வந்தார்கள், அல்லாஹ்வுடைய சத்திய தீனுக்கு சாட்சி சொல்வதற்காக வந்தார்கள். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்ற அந்த சாட்சியத்தை சொல்வதற்காக வந்தார்கள். ஓ முபஷிரன், இந்த தீனை பின்பற்றினால் மட்டுமே நீங்கள் மறுமையில் நிலையான நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் சுவனத்தை அடைய முடியும் என்ற சுப செய்தியை, நற்செய்தியை சொல்ல வந்தார்கள். ஓ நதீரன், இந்த தீனை விட்டு நீங்கள் ஒதுங்கினால், தூரச் சென்றால் நிச்சயமாக நிலையான நிரந்தரமான நரக வேதனைக்கு நீங்கள் உட்பட வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை செய்வதற்காக வந்தார்கள். வதாயன் இல்லாஹி பிஇத்னிஹி, முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் அவனது அனுமதியோடு அழைத்து செல்ல வந்தார்கள். இருள்மயமான சூழ்நிலையிலே வாழக்கூடிய மனித சமுதாயத்துக்கு ஒளிப்பிழம்பாக ஒளிவிளக்காக வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு முழுமையான வடிவத்தை கொடுக்கிறார்கள். உலகில் தோன்றிய எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் அல்லாஹ்வுடைய தீன் என்ற வகையில் இஸ்லாத்தை தான் போதித்தார்கள். அதுவல்லாத மற்றொரு மார்க்கத்தை எவரும் போதிக்கவில்லை. அல் குர்ஆன் அடுத்து சொல்கிறது, மா கான இப்ராஹீமு யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, அவர் தூய்மையான முஸ்லிமாக இருந்தார் அல் குர்ஆன் சொல்கிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் சொல்வதாக அல் குர்ஆன் சொல்கிறது, வ உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று அல்லாஹுவினால் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று நபி நூஹ் சொன்னார் என்றால் குர்ஆன் சொல்கிறது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிமாகத்தான் இருந்தார்கள், அவர்களை சேர்ந்தவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருந்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, நபி ஈசாவுடைய சீடர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நபி ஈசாவே நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார்கள், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு உபதேசம் வசிய சொல்கிறேன் என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மனித வரலாறு நெடுகிலும் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட மார்க்கம் ஒன்றுதான், அது இஸ்லாம் தான். அதுதான் மூல மார்க்கம், முதல் மார்க்கம், அதுதான் இறுதி வரை உலகத்தில் நிலைக்கிற மார்க்கம். எனவே அல்லாஹ் முடிவாக சொன்னான், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் இஸ்லாம் அல்லாத ஒரு கொள்கையை சத்தியம் என்று உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறாரோ நிச்சயமாக அவருடைய அந்த கொள்கை, அந்த மதம், மார்க்கம் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மறுமையில் அவர் நிச்சயமாக நஷ்டவாளிகளில் தான் இருப்பார் என்று அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் சொல்லிவிட்டார். அந்த வரிசையிலே இந்த தீனை முழுமையாக முழு மனித சமுதாயத்துக்கும் உலகம் முடியும் வரைக்கும் தருவதற்காக வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாம் என்ற கட்டடத்திலே ஒரே ஒரு கல் மாத்திரம் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இருந்தது, அந்த கல் தான் நான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாம் என்ற அந்த கட்டடம், நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் காலம் முதல் கட்டப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட அந்த இஸ்லாம் என்ற கட்டடத்தில் ஒரு கல் எஞ்சி இருந்தது, அந்த கல் மாத்திரம் வைக்கப்படாமல் இருந்தது. அந்த கல்லாகவே நான் வந்தேன், அத்தோடு இஸ்லாம் என்ற இந்த கட்டடம் சம்பூர்ணமடைந்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் தான் கடைசி நபி, அவர்கள் மூலமாக அல்லாஹ் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்காக வழங்கிய இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை சம்பூர்ணப்படுத்தினார். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக இறக்கி அருளப்பட்ட அல் குர்ஆன் வசனம். அல்யௌம, இன்று நான் உங்களுக்கு உங்களுடைய தீனை, இந்த தீனுல் இஸ்லாத்தை சம்பூர்ணப்படுத்தினேன். இதன் மூலமாக எனது அறுக்கொடைகள் அனைத்தையும் முழுமைப்படுத்தினேன். இஸ்லாத்தை மாத்திரம் உங்களுக்கு தீனாக நான் ஏற்று அங்கீகரித்தேன் என்ற இறுதி வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இதுதான் அல் குர்ஆனுடைய கடைசி வசனம். இதன் மூலம் இந்த தீன் தான் முழு மனித சமுதாயத்துக்குமான தீனாக பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டது. இது அல்லாத ஒன்றில் மனிதர்கள் சத்தியத்தை தேட முடியாது, ஹக்கை பார்க்க முடியாது, ஹக் இருப்பதாக கருத முடியாது. ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய காலத்திலே உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தௌராத்துடைய, யூதர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்துடைய, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்துடைய ஓல்ட் டெஸ்டமென்ட் என்று சொல்லுவோம், பழைய ஏற்பாடு என்று சொல்லுவோம், அதனுடைய ஒரு பிரதி கிடைத்தது. அதனை உமர் ரழியல்லாஹு அன்ஹு எடுத்து வாசிக்கல் ஆனார்கள், வாசித்துக் கொண்டிருந்தார்கள், படித்துக் கொண்டிருந்தார்கள். பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிற்கிறார்கள். இதனை உமர் ரழியல்லாஹு அன்ஹு கவனிக்கவில்லை. ஒரு சஹாபி இதை கவனித்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த போது அவருடைய முகம் கோபத்தினால் சிவத்திருந்ததை கண்டு, உமரே, அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கவில்லையா, பின்னால் நிற்கிறார்கள் என்று சொன்ன போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தினால் முகம் சிவக்க அங்கு நிற்கிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன நடந்து விட்டது என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் தௌராத்துடைய ஒரு பிரதி கிடைத்தது, அதை வாசிக்கிறேன். ஏன் வாசிக்கிறீர்கள்? இது நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம் என்பதற்காக இதை வாசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வேகமாக சொன்னார்கள், கடுமையாக சொன்னார்கள், உமரே, உமரே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று உயிரோடு இருந்தாலும் அவர் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும், எனக்கு இறக்கி அருளப்பட்ட இந்த அல் குர்ஆன் தான் அவருக்கு வழிகாட்டியாக இருக்க முடியுமே தவிர இந்த தௌராத் அல்ல. உமரே, நான் உங்களை என்ன மயக்கத்தில் விட்டு வைத்திருக்கிறேனா, உங்களை நான் என்ன மயக்கத்திலா விட்டிருக்கிறேன், குழப்பத்திலா விட்டிருக்கிறேன், உங்களை நான் ஒரு வெண்மையான பாதையில், ஒரு வெளிச்சமான பாதையில், மாசு மறுவற்ற பாதையில் நான் உங்களை விட்டிருக்கிறேன். அதன் இரவு கூட பகலை போல, அதன் இரவு கூட பகலை போல அழியக்கூடிய மனிதனை தவிர வேறு எவரும் இந்த பாதையில் வழிகிட முடியாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக முழு மனித சமுதாயத்துக்குமான தீனாக, உலகம் அழிய மட்டும் நிலைக்கக்கூடிய தீனாக, எல்லா காலத்துக்கும் எல்லா சமூகங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய தீனாக அல்லாஹ் இந்த தீனை அமைத்தார். லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபி வரப்போவதில்லை என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரமல்ல, நபிமார்களுக்கு இறுதியாக வந்தவர், நிறைவாக வந்தவர், அவரோடு நுபுவத் நபித்துவம் முற்று பெறுகிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. சகோர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுபுவத் முற்று பெற்று விட்டது. ஆனால் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீன் கியாமத்து வரை இருக்க போகிறது. முழு மனித சமுதாயத்துக்கு வழிகாட்ட வேண்டிய தீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபியும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் அனுப்பப்பட்டார். ஆனால் நானோ புஇத்து இலன் நாஸி காஃபா, முழு மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன், எல்லோருக்கும். எனவே முழு மனித சமுதாயத்துக்கும் இறுதி வரை வழிகாட்டக்கூடிய தீன் என்ற வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதன் பிறகு, மறைந்ததன் பிறகு இந்த தீனை முழு மனித சமுதாயத்துக்கும் அறிமுகப்படுத்துகின்ற அந்த பொறுப்பை சுமந்தவர்கள் யார்? சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நம்பி ஏற்றிருக்கிற ரப்பு ரப்புன்னாஸ், முழு மனித சமுதாயத்தினது ரப்பு, முஸ்லிம்களுடைய ரப்பு அல்ல. குல் அஊது பிரப்பின்னாஸ், மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ். அந்நாஸ் என்றால் மனிதர்கள் என்பது பொருள். முழு மனித சமுதாயத்தினதும் ரப்பாக, முழு மனித சமுதாயத்தினதும் இலாகாக, முழு மனித சமுதாயத்தினதும் மலிக் அரசனாக அந்த அல்லாஹ் இருக்கிறார். முழு மனித சமுதாயத்துக்குமானே அறிமுகப்படுத்தும் பொறுப்பை யார் சுமந்திருக்கிறார்கள்? நாம் ஏற்றிருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? உமா அர்சல்நாக இல்லா காஃபத்தன் லின்நாஸ், எல்லா மனிதர்களுக்கும் உங்களை நாம் ரசூலாக அனுப்பியிருக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும், குறிப்பிட்ட சமுதாயத்துக்கல்ல, குறிப்பிட்ட இடத்துக்கல்ல, குறிப்பிட்ட பிரதேசத்துக்கல்ல, எல்லா மனிதர்களுக்கும் உங்களை நபியாக அனுப்பியிருக்கிறோம். அந்த நபியை முழு மனித சமுதாயத்துக்கும் அறிமுகப்படுத்துகின்ற பொறுப்பை சுமந்தவர்கள் யார்? குர்ஆன். இந்த பொக்கிஷம், முழு மனித சமுதாயத்துக்கும் எல்லா வழிகாட்டல்களையும் வழங்கக்கூடிய இந்த மகத்தான அல்லாஹ்வுடைய கலாம் யாருக்கு வந்தது? ஷஹ்ர ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்ட வந்தால் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் ஏற்றிருக்கிற ரப்பு ரப்புன்னாஸ், முழு மனித சமுதாயத்தினது ரப்பு. நமது நபி காபத்துல்லின்நாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்ட வந்த தூதர். நமது குர்ஆன் ஹுதல்லின்நாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்ட வந்த குர்ஆன். இந்த அல்லாஹ்வையும் இந்த ரசூலையும் இந்த வழிகாட்டியாக வந்த அல் குர்ஆனை முழு மனித சமுதாயத்துக்கும் அறிமுகப்படுத்துகின்ற அந்த பணியை, அந்த மிஷனை சுமந்தவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்கிறான்? وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ, முழு மனித சமுதாயத்துக்கும் இந்த அல்லாஹ்வை, இந்த ரசூலை, இந்த குர்ஆனை அறிமுகப்படுத்துகின்ற, இதன் உண்மைக்கு சாட்சி பகர்கின்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தவர்களாகிய நம்மை பார்த்து சொல்கிறார். كُنْتُمْ خَيْرَ أُمَّةٍ أُخْرِجَتْ لِلنَّاسِ, முழு மனித சமுதாயத்திலும் மிக உயர்ந்த சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக நீங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தவர்களாகி நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் வதுஃமினூன பில்லாஹ், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை விளக்குகிறீர்கள். நன்மை என்பது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது தான் நன்மை. தீமை என்பது அல்லாஹ்வும் ரசூலும் தீமை என்று சொன்னது அதுதான் தீமை. நானும் நீங்களும் தீர்மானிப்பது நன்மையும் அல்ல, நானும் நீங்களும் தீர்மானிப்பது தீமையும் அல்ல. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், மனிதர்களுடைய நித்திய பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வை பகுத்தறிவினால் காண முடியாது. படைத்த ரப்பு தான் அதற்கு வழிகாட்ட வேண்டும். அதற்காகத்தான் இறைத்தவர்கள் வந்தார்கள், அதற்காகத்தான் வேதங்கள் இறக்கப்பட்டது. அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இவருக்கு இந்த தீன் கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு பின்னால் இந்த மகத்தான பொறுப்பை, இந்த தீனுக்கு சாட்சி சொல்லக்கூடிய பொறுப்பை அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறார். உலகிலே தோன்றிய எல்லா சமுதாயத்தவர்கள் இருந்தும் நாங்கள் வித்தியாசமானவர்களாக நாம் இருப்பதற்கு காரணமே அதான். உலகில் தோன்றிய எந்த ஒரு உம்மத்துக்கும் இந்த பணி கொடுக்கப்படவில்லை. ஒரு ரசூல் போக ஒரு நபி வருவார், இன்னொரு நபி வருவார், மற்றொரு நபி வருவார், இன்னொரு ரசூல் வருவார், இன்னும் பல நபிமார்கள் வருவார்கள். தாவத்துடைய பணி, அழைப்பு பணி, இந்த தீனுக்கு சாட்சி பகர்கிற பணி, நன்மையை தீமை விளக்குற பணி நபிமார்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த மார்க்கம் சம்பூர்ணப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த மார்க்கத்துக்கு சாட்சி சொல்கின்ற பொறுப்பு, நன்மை எழுகின்ற பொறுப்பு, தீமை விளக்குகின்ற பொறுப்பு, ரப்பை அறிமுகப்படுத்தும் பொறுப்பு, நபியை அறிமுகப்படுத்தும் பொறுப்பு, அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆனை அறிமுகப்படுத்துகின்ற பொறுப்பு அனைத்தும் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் தான் ஹைர உம்மத், உலகில் தோன்றிய எல்லா சமுதாயங்களிலும் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாத்திரம் இருந்தார்கள், நபிமார்கள் சொன்னதை செய்தார்கள். ஆனால் உங்களுக்கு மேலதிகமான ஒரு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. அது என்ன? ஈமான் கொண்ட நிலையில் நீங்கள் இந்த தீனை வளர்ப்பதற்காக, இதற்கு சாட்சி சொல்பவர்களாக, இதன்பால் அழைப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மேலதிக சிறப்பு கடமை என்று இதனை நாங்கள் சொல்லலாம். எனவேதான் இந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹு தஆலா இவ்வளவு நுணுக்கமாக சொல்லியிருக்கான் பாருங்க. ஈமானுக்கு பிறகுதான் எந்த அமலும் வர வேண்டும். ஈமானுக்கு பிறகு செய்கின்ற அமல் தான் அங்கீகாரத்தை பெறும். ஈமான் இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு நன்மைக்கும் எந்த பெருமதியும் கிடையாது. ஆனால் இந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் பாருங்க, குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்நாஸ், உலகில் தோன்றிய சமுதாயத்தினர்கள் எல்லாம் மிக உயர்ந்தவர்கள் நீங்கள் தான், முழுமனை சமுதாயத்துக்கும் வழிகாட்டுவதற்காக வந்த தலைவர்கள் நீங்கள் தான். நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஏனென்றால் முதலாவது தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை விளக்குகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விளக்குகிறீர்கள். ஈமானை கடைசியாக சொல்கிறான், வ துஃமினூன பில்லாஹ், ஈமான் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் எப்படி வர வேண்டும்? முதலாவது வர வேண்டும், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள், அந்த ஈமானோடு நன்மையேறி தீமை விளக்குவர்களாகவும் இருக்கிறீர்கள். இப்படித்தான் வர வேண்டும். ஆனால் அல்லாஹ் நன்மையை விளக்கி நன்மையை ஏவி தீமையை விளக்குவதை முன்னால் சொல்லி ஈமான் கொள்வதை பின்னால் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஈமானுடைய விஷயத்தில் நீங்கள் மாத்திரமல்ல, உலகில் தோன்றிய எல்லா சமுதாயங்களும் சிறப்பாகத்தான் இருந்தன. உங்களுடைய சிறப்புக்கு காரணம் ஈமான் அல்ல, ஏனென்றால் ஏனைய சமுதாயங்களும் ஈமான் கொண்டவைகளாகத்தான் இருந்தன. நீங்கள் சிறந்த ஹைர உம்மத் என்ற நிலை கோருவதற்கு காரணம், நீங்கள் நபிமார்கள் செய்த அந்த பணியை, நன்மையை ஏவி தீமையை விளக்குகின்ற பணியை, அல்லாஹ்வுடைய தீனுக்கு சாட்சி சொல்கின்ற பணியை, அல்லாஹ்வுடைய தீனை முன்னெடுத்து செல்கின்ற பணியை, அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கிற பணியை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள், மேற்கொள்கின்ற வகையில் தான் நீங்கள் ஹைர உம்மத் என்பதனால் தான் அல்லாஹ் இங்கு ஈமானை பின்னால் சொல்லி நன்மை ஏவி தீமை விளக்குவதை முன்னால் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வகையில் அல்லாஹ்வுடைய தீனை வளர்ப்பதற்காக பாடுபடுவது என்பது எமது சிறப்பு கடமை என்று சொன்னோம். ஈமானுடைய அடிப்படைகளை ஏற்று இஸ்லாத்துடைய கடமைகளை நிறைவேற்றி அதற்கூடாக மாத்திரம் நாம் அல்லாஹ்விடத்தில் உண்மையான மூமின்களாக கருதப்படுகின்ற நிலையை உருவாக்கி கொள்ள முடியாது. எந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, எந்த ஈமானை கொண்டவர்களாக இருக்கிறோமோ, அந்த இஸ்லாத்தினதும் அந்த ஈமானினதும் உண்மைக்கும் மெய்மைக்கும் சாட்சி பகர்கின்றவர்களாகவும் நாங்கள் மாற வேண்டும். இல்லாத போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டிய நிலை இருக்கும். பலரிடம் இந்த கருத்து இல்லை. அவர்கள் நினைக்கிறார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுவதற்கு நான் தனிப்பட்ட முறையில் அமல்கள் செய்து கொண்டால் போதுமானது, நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், ஈமானுடைய அம்சங்களை எல்லாம் உறுதியாக ஏற்று நம்பி இருக்கிறேன், கடமைகளை நிறைவேற்றுகிறேன், வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறேன், இதற்கு மேலதிகமாக நன்மையை தீமையை விளக்குகின்ற பணி, இந்த தீனை அறிமுகப்படுத்துகின்ற பணி, இந்த தீனுக்கு சாட்சி சொல்கின்ற பணி, இந்த தீனை தீனின் பால் மக்களை அழைக்கின்ற பணி நமக்குள்ள பொறுப்பு அல்ல என்று நினைப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். இத்தகையவர்களுக்கு சில சாட்டுப்போக்கும் இருக்கிறது. குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அம்புசக்கும் லா யதுர்ரு மன் தல்ல இதஹ்தைதும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் வழிகடக்கூடியவர்களுடைய வழிகேடு உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேர் வழி பெற்றுவிட்டால் அடுத்தவர்கள் வழிகடுவதானது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ஒரு அல் குர்ஆன் வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுபவர்கள் இருக்கிறார்கள், நாம் நம்மை பார்த்துக் கொண்டால் போதுமானது, அல்லாஹ் நம்மை பற்றி தான் விசாரிப்பார், ஏன் அடுத்தவர்களை நாம் பார்க்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு போய் நாம் சொல்லி ஏன் பிரச்சனைகள் உருவாகும், வீணான சிக்கல் என்று நியாயப்படுத்துவர்கள் இருக்கிறார்கள். எனவே நேரத்துக்கு தொழுது கொள்வது, நோன்பு காலத்தில் நோன்பு நோட்பது, இன்னொரு அண்ணன் ஏனைய தனிப்பட்ட அந்த தனி மனிதர்கள் நிறைவேற்றக்கூடிய கடமைகளை நிறைவேற்றி விட்டு மார்க்கத்தை தான் ஒழுங்காக முறையாக பின்பற்றுவதாக சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அந்த பிரசங்கத்தில் சொன்னார்கள், ஓ மனிதர்களே, அல் குர்ஆனிலே நீங்கள் ஒரு ஆயத்தை வசனத்தை ஓதுகிறீர்கள், ஆனால் அதை மிக பிழையாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் அடுத்தவர்கள் வழிகட்டில் இருப்பதானது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இந்த வசனத்தை நீங்கள் பிழையாக புரிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மனிதர்கள் ஒரு அநியாயம் செய்பவனே, சத்தியத்துக்கு மாற்றமாக நடப்பவனே கண்டும் அவனை தடுக்காமல் இருந்தால், அவனது கரங்களை பிடித்து அவன் அந்த அநியாயத்தில் அந்த பிழையில் ஈடுபடாமல் இருக்கும் வண்ணம் செயற்படாமல் இருந்தால், அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே தண்டிப்பான். மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே தண்டிப்பான். தீமைகளை பார்த்து, அநீதிகளை பார்த்து, அராஜகங்களை பார்த்து, பாவங்களை பார்த்து, குற்றச்செயல்களை பார்த்து, கண்டும் காணாமல் நாம் நம்மை பார்த்துக் கொண்டால் போதுமானது, நமக்கு அடுத்த விஷயங்கள் அவசியமில்லை என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே தண்டிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. எனவே இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் பிழையாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள். மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, மனிதர்களே நீங்கள் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை ஓதுகிறீர்கள், அந்த வசனத்தை பெரியொரு சலுகையாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் அடுத்தவருடைய வழிகேடானது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று அல்லாஹ் ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறான். இது ஒரு சலுகை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நிச்சயமாக அப்படி அல்ல என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை விளக்குங்கள், இல்லாத போது அல்லாஹ் தன் பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய தண்டனையை உங்களை உங்கள் மீது இறக்கி உங்களை தண்டிப்பான் என்று விளக்கம் சொன்னார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த அல் குர்ஆன் வசனத்துடைய உண்மையான விளக்கம் என்ன, இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி, நன்மை ஏவி தீமையை விளக்குவது உட்பட எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி நேர்வழி பெற்று விட்டால், அதற்கு பிறகும் மனிதர்கள் வழிகேட்டில் இருப்பதானது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. தொழுது, நோன்பு நோற்று, குர்ஆனை ஓதி, நல்ல காரியங்கள் செய்து, நன்மைகள் செய்து, பாவங்களை தவந்து, குற்றச்செயல்களை தவந்து, நன்மையை மேவி தீமையை விளக்கி, அல்லாஹ்வுடைய தீனை மனிதருக்கு அறிமுகப்படுத்தி, அதன் பின்னரும் மனிதர்கள் வழிகேட்டிருக்கிறார்களா? நீங்கள் நேர்வழி பெற்று விட்டீர்கள் என்றால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். அதற்கு பிறகும் மனிதர்கள் வழிகேட்டிருந்தால் அது உங்களை பாதிக்காது. ஏனென்றால் அல்லாஹ்விடம் நீங்கள் தப்பிக்கொள்வீர்கள், என்ன நீங்கள் உங்கள் கடமை நிறைவேற்றிவிட்டீர்கள், தொழுதீர்கள், நோன்பு நோட்டீர்கள், ஏனைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்தீர்கள், சமுதாய கடமைகளை நிறைவேற்றினீர்கள், அத்தோடு இந்த சன்மார்க்கத்தை, இந்த சத்தியத்தை அடுத்த மனிதர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தினீர்கள், இதுவும் கடமை. இந்த வகையில் நீங்கள் நேர்வழி பெற்று விட்டீர்கள். இவ்வாறு நீங்கள் நேர்வழி பெற்று விட்டால் அதற்கு பிறகு மனிதர்கள் வழிகேட்டிருந்தால் அதற்கு நீங்கள் குற்றவாளிகள் அல்ல, அது உங்களை பாதிக்காது என்பதுதான் இந்த குர்ஆன் வசனத்தின் பொருளே தவிர, உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றால் சத்தியத்தை சொல்லாமல் இருப்பது, ஹக்கை எடுத்துச் சொல்லாமல் இருப்பது, இந்த தீனை மக்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் இருப்பது என்று பொருள்படாது. இந்த வகையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் வணக்க வழிபாடுகளை போல, தனிப்பட்ட வாழ்க்கையில் மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவது போல, இந்த தீனுக்கு சாட்சி பகர்வது, இந்த தீனின் பால் மக்களை அழைப்பது, இந்த தீனை அடுத்தவர்களுக்கு சொல்லுவது அவனுடைய அடிப்படையான கடமை. அல் குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல் லதீனா ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹ் ஷுஹதா பில் கஸ்த், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்காக எழுந்து நின்று சத்தியத்துக்கு சாட்சி சொல்பவர்களாக இருங்கள். சத்தியம் என்பது அல்லாஹ்வுடைய தீன், அதற்கு சாட்சி சொல்பவர்களாக இருங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. தொழுமாறு சொல்கின்ற அல்லாஹ், நோன்பு நோக்குமாறு சொல்கின்ற அல்லாஹ், ஏனைய நற்காரியங்களை புரியுமாறு ஏவுகின்ற அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வுக்காக எழுந்து நின்று சத்தியத்துக்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். இது உங்களுடைய கடமை. ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு மிஷனரி, ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு அழைப்பாளர். அவனுடைய வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் தான் தாவா, இந்த தீனுக்கான சாட்சி, பார்ட் அண்ட் பார்சல். இந்த வகையிலும் அதை பிரிக்க முடியாது, தூரமாக்க முடியாது. அந்த கடமையை நிறைவேற்றாத நிலையில் எவரும் தப்பிக்கொள்ள முடியாது. வமன் அஸ்லமு மிம்மன் கதம ஷஹாதத்தன் இன்தஹு மின் அல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து தனக்கு கிடைத்த சாட்சியை, அல்லாஹ்விடமிருந்து தனக்கு கிடைத்த சத்தியத்துக்கான சாட்சியை எவன் மறைக்கிறானோ அவனை விட பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்விடமிருந்து இவனுக்கு கிடைத்திருக்கிறது, இவன் உண்மையை புரிந்திருக்கிறான், ஹக்க விளங்கி இருக்கிறான், இதான் சத்தியம் என்பது அறிந்திருக்கிறான். அதுக்கு பிறகும் அதை மறைச்சு கொண்டிருக்கிறானா, ஒளிச்சு கொண்டிருக்கிறானா, அடுத்தவருக்கு சொல்லாமல் இருக்கிறானா, அவனை விட பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களே, சகோதரிகளே, மூமின்களுடைய அடிப்படையான பண்புகளில் ஒன்று, ஈமான் இயல்பாக வேண்டி நிற்கிற பண்புகளில் ஒன்றுதான் நன்மைக்காக பாடுபடுவது, நன்மைக்காக உழைப்பது, நன்மையை எடுத்துச் சொல்வது, தீமையை கண்டால் அதை தடுப்பது, அடுத்தவர்களுக்கு அதை இட்டு ஒரு அறிவுரை சொல்வது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, இது மூமின் இடம் இருக்கிற இயல்பான பண்பு. அல் குர்ஆன் சொல்கிறது வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியா உபாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் பரஸ்பரம் நண்பர்களாக இருக்கிறார்கள். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் நன்மையை ஏவிக்கொண்டிருப்பார்கள், தீமையை தடுத்துக்கொண்டே இருப்பார்கள் என்று அல் குர்ஆன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். நன்மையை ஏவி தீமை விளக்காமல் இருப்பது முனாஃபிக்களுடைய பண்பு என்று அல் குர்ஆன் சொல்கிறது. முனாஃபிக்களுடைய பண்புதான் நன்மை ஏவி தீமையை விளக்காமல் இருப்பது, அல்லது தீமையை ஏவி நன்மையை தடுப்பது. குர்ஆன் சொல்கிறது வல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பஅதுஹும் அவுலியா உபாத், இப்படி மூமினான ஆண்களும் பெண்களும் உற்ற துணைவர்களாக இருக்கிறார்களோ, அனைவரும் இணைந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ, அதே போல முனாஃபிக்குகளை நயவஞ்சர்களை பொறுத்தவரையில் அவர்களும் பரஸ்பரம் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தீமையை ஏவி நன்மையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இமாம் குர்துபி ஒரு பிரபலமான அல் குர்ஆன் விளக்க உரையாளர், தஃப்ஸீர் குர்துபி என்ற ஒரு பிரபலமான அல் குர்ஆனுக்கான ஒரு கமெண்ட்ரி, ஒரு ஒரு தஃப்ஸீர் இருக்கிறது. அவர்கள் இந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள், நன்மை ஏவி தீமையை விளக்குவதுதான் மூமின்களுக்கும் முனாஃபிக்களுக்கும் இடையிலான ஒரே ஒரு பிரிகோடு. நன்மை ஏவி தீமையை விளக்குவது தான் மூமின்களுக்கும் முனாஃபிக்களுக்கும் இடையிலான ஒரே ஒரு வேறுபாடு என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். மூமின்களுடைய பண்புகளில் அதி உயர்ந்த பண்பு, அஹஸ்ஸு அவுசாஃபில் முஃமினீன், குறிப்பிடத்தக்க பண்பு என்னவென்றால் அவர்கள் நன்மையை ஏவி தீமையை விளக்குகின்ற அந்த பணியில் முனைப்போடு ஈடுபட்டிருப்பார்கள். இதுதான் மூமின்களுடைய குறிப்பிடத்தக்க பண்பு என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நன்மையை ஏவி தீமையை விளக்குவதில் தலையாயிருது தெரியுமா, அத்வா இஸ்லாம், அடுத்த மனிதர்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பது. நன்மை ஏவி தீமையை விளக்குவது என்று சொன்னால் நாளாந்த வாழ்க்கையில் நாம் நன்மை என்று கருதக்கூடிய விஷயங்களை சொல்வதும் தீமை என்று கருதக்கூடிய விஷயங்களை செய்ய வேணாம் என்று சொல்வது, அது அது இதில் அடங்கும். ஆனால் நன்மையை தீமையை விளக்குவதில் அலா ராசிஹா ஆக தலையாய விஷயம் என்ன தெரியுமா, அத்தாவத்துல் இஸ்லாம், அத்வா இல் இஸ்லாம், அடுத்த மனிதர்களை இந்த தீனின் பால் இந்த இஸ்லாத்தின் பால் அழைப்பது என்று விளக்கம் சொல்கிறார்கள் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள். எல்லோருக்கும் இந்த கடமை இருக்கிறது என்றால் பலரிடம் ஒரு கருத்து இருக்கிறது, இந்த தீனுக்கு சாட்சி பார்க்கின்ற பொறுப்பு, நன்மையை தீமை விளக்கின்ற பொறுப்பு, தாவா செய்கின்ற பொறுப்பு உலமாக்களுக்கு உரியது. உலமாக்கள், உலமாக்கள் என்ற ஒரு சமுதாயம் அவர்களுக்குரியது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் புரோகிதர்கள் இல்லை, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் புரோகிதர்கள் இல்லை. ஒவ்வொரு மூமினும் தீனை பற்றி அறிந்தவனாக தெரிந்தவனாகத்தான் இருக்கவன். ஆலிம் என்றால் அறிந்தவன் தெரிந்தவன் என்பது பொருள். இல்ம் இல்லாமல் அமல் செய்ய முடியாது, யாருக்கும் அமல் செய்ய முடியாது. எனவே குறிப்பிட்ட அளவு ஒவ்வொரு மூமினும் ஒரு ஆலிமாக இருப்பான். ஆனால் சிலர் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள், சிலர் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். அத்தகையவர்களை நாங்கள் பெரிய அறிஞர்கள் உலமாக்கு என்று ஏற்று அங்கீகரித்து மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னளவில் ஒரு ஆலிமாகத்தான் இருக்க வேண்டும், இல்லாத போது அமல் செய்ய முடியாது. எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் தாவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆன் சொல்கிறது, கொல் நபியே சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் எனது வழி. என்ன வழி? அதுஉ இலல்லாஹ், எனது வழி, எனது கொள்கை, எனது போக்கு என்ன தெரியுமா, மனிதர்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது. அலா பசீரத்தில், தெளிவோடு, அறிவோடு, ஞானத்தோடு, அரைகுறை அறிவோடு அல்ல, பசீரத்தில். பசர் என்றால் பார்வை, சைட். பசீரத் என்று சொன்னால் அகப்பார்வை, இன்சைட். அகப்பார்வை என்று சொன்னால் ஞானம் அல்ல, ஆழமான அறிவு என்பது பொருள். குர்ஆன் ஹதீஸை பற்றிய நல்ல ஆழமான அறிவு. இல்லாண்டா அகப்பார்வை வரும் வரைக்கும் நான் தவா செய்ய மாட்டேன்னு குந்திருவாங்க எல்லாரும். அந்த பார்வை எப்ப வரும்? கடைசி வரைக்கும் வராது. பசீரத் என்றால் பொருள் ஆழமான அறிவு, தெளிவோடு, அறிவோடு நான் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் எனது வழி, இதுதான் எனது கொள்கை. நான் மாத்திரமல்ல, வமனித்தபானி, யாரெல்லாம் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் இதே வழியில் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய பணியும் வேலையும் நான் செய்கின்ற இந்த வேலை, இந்த பணிதான். அதாவது மக்களை தெளிவோடு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது இது என்று அல் குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். நபியை பார்த்து சொல்லுமாறு அல் குர்ஆன் பணிப்பதை பார்க்கிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவர்களாக நாங்கள் இருந்தால் அவர்களுடைய பணியை நாம் செய்ய வேண்டும். இதுதான் எனது வழி, நான் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். யாரெல்லாம் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் இந்த பணியை செய்தாக வேண்டும். இனி அந்த பணியை செய்யாமல் இந்த தீனை நாம் எமக்குள் மாத்திரம் வைத்துக் கொண்டிருந்தால், இதற்கு சாட்சி பகராமல் இருந்தால், இதை எடுத்துச் சொல்லாமல் இருந்தால், நிச்சயமாக வறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் விசாரணைக்கு உட்படுகின்ற வேளையிலே எத்தகைய பதிலை சொல்லப் போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல் குர்ஆன் சொல்கிறது. என்ன சொல்கிறார்கள்? யா புனைய, எனது அருமை மகனே, அக்மிஸ் ஸலா, நீ தொழுகையை நிலைநாட்டு, வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவு, வன்ஹ அனில் முன்கர், தீமையை விலக்கு, வஸ்பிர் அலாமா அசாபத், நன்மையை ஏவி. தீமை விலக்குகின்ற போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும், சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த நபிமார்களுடைய பாதை என்பது, நபிமார்களுடைய பணி என்பது லேசான பணி அல்ல, கஷ்டமான பணி, பிரச்சனைகள் மலிந்த ஒரு பணி. எனவே இந்த பணியில் நீ ஈடுபடுகின்ற போது, மக்களுக்கு நன்மையை சொல்லி தீமையை செய்யக்கூடாது என்று சொல்கின்ற போது வரக்கூடிய சோதனைகளின் போது நீ பொறுமையை கடைபிடிப்பாயாக. இன்னதாலிக்கு மின் அஜ்மில் உமூர், இது மிக உறுதியான விஷயங்களை சார்ந்ததாகும் என்று நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசித்ததாக அல் குர்ஆன் சொல்கிறது. சூரத்து தௌபாவிலே அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான பண்புகளை ஒரு ஆயத்திலே சொல்கிறான். மூமின்கள் யார் தெரியுமா? தங்களது உயிரையும் பொருளையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்கு கொடுத்தவர்கள். இன் அல்லாஹ் ஷரா மினல் முஃமினீன அம்புஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. அல்லாஹ் தஆலா சுவனத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்களித்து அதற்கு விலையாக பிரைஸாக மூமின்களுடைய உயிரையும் பொருளையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் உழைக்கின்றவர்களாக இருப்பார்கள் என்றால், யார் அல்லாஹ்வின் பாதையில் தங்களது உயிரையும் பொருளையும் கொடுத்து சுவனத்தை விலைக்கு வாங்கியவர்களாக கருதப்படுவார்கள் என்றால், அத்தாயிபூன், அவர்கள் எப்போதும் தௌபாவில் இருப்பார்கள். அல் ஆபிதூன், எப்போதும் இபாதத்தில் இருப்பார்கள். அல் ஹாமிதூன், எப்போதும் அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணம் இருப்பார்கள். அஸ்ஸாயிஹூன், இதற்கு ரெண்டு பொருள், நோன்பு நோட்டவர்களாக இருப்பார்கள் அல்லது அல்லாஹ்வின் பூமியில் பறந்து சென்று அவனது அட்டாட்சிகளை பார்ப்பவர்களாக இருப்பார்கள். அர் ராக்கிஊன், எப்போதும் அவர்கள் ருக்குவில் இருப்பார்கள். அஸ்ஸாஜிதூன், அவர்கள் எப்போதும் சுஜூதில் இருப்பார்கள். அல் ஆமிரூன பில் மஅரூஃப், தொடர்ந்தேச்சியாக நன்மை ஏவி. வன்னாஹூன் அனில் முன்கர், தீமையை விளக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணுவர்களாக இருப்பார்கள். இந்த பண்புகளை கொண்டவர்கள் தான் மூமின்கள். அவர்களுக்கு சுவனம் உண்டு என்ற நச்சியதை நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறார். எனவே சகோதரர்களே, எங்களுடைய இபாதத்துகளிலே பிரிக்க முடியாத ஒரு இபாதத்தாக இருப்பது தாவத். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் பக்கம், வழியின் பக்கம் அழைப்பது, இந்த சத்திய சான்று பகர்வது, சாட்சி சொல்வது என்பது இந்த மார்க்கத்திலே பிரிக்க முடியாத ஒரு அடிப்படையான கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வ யுஅக்கிர் கபீரனா வ யஅமுரு பில் மஅரூஃப் வ யன்ஹா அனில் முன்கர். எங்களிலே இருக்கின்ற சிறியவர்களுக்கு அன்பு காட்டாத, பெரியவர்களை மதிக்காத, நன்மையை ஏவாத, தீமையை தடுக்காத மனிதர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நன்மையை தீமையை விளக்குவதன் அவசியத்தை வலியுறுத்துகின்ற போது சொன்னார்கள், ஓ மனிதர்களே, அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸ் குதுசி, நன்மையை ஏவுங்கள், நன்மையை ஏவிக்கொண்டே இருங்கள், தீமையை விளக்குங்கள், அதை விளக்கிக் கொண்டே இருங்கள். அவ்வாறு நீங்கள் நன்மை ஏவி தீமையை விளக்கவில்லை என்றால், இந்த தீனை, இந்த தீன் சொல்கின்ற சத்தியத்தை அடுத்த மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லவில்லை என்றால், பாவங்களை பாவங்கள் என்று, தீமைகளை தீமைகள் என்று, குற்றங்களை குற்றங்கள் என்று நீங்கள் சொல்லவில்லை என்றால், ஒரு சந்தர்ப்பம் வரும், நீங்கள் அல்லாஹ்விடம் கையேந்துவீர்கள், என்னிடம் கையேந்துவீர்கள், ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், கதறுவீர்கள், ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், என்னிடம் நீங்கள் கேட்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், என்னிடம் நீங்கள் உதவி கோருவீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எத்தகைய ஒரு நிலை என்று சிந்தித்து பாருங்கள். மற்றும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், எவன் கைவசம் என்னது ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும், இல்லாத போது அல்லாஹ் தன் பக்கம் இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை இறக்குவான், அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் அல்லாஹ்விடம் கையேந்துவீர்கள், ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிக்கப்பட மாட்டாது, அந்த நிலை வருவதற்கு முன்னால் நீங்கள் இந்த பணியில் ஈடுபடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தான் அறிந்த ஒரு அறிவை இல்மை மறைப்பவர் எத்தகைய பயங்கரமான குற்றத்துக்கு, தண்டனைக்கு, மறுமையில் ஆளாகுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவர் தான் அறிந்த ஒரு அறிவை, அடுத்த மனிதருக்கு பயனுள்ள ஒரு அறிவை மறைக்கிறாரோ, நிச்சயமாக மறுமையில் அவருக்கு நரகத்திலே நெருப்பிலான ஒரு கடிவாளம் இடப்படும் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். மன் கத்தம இல்மன் மிம்மா யன்ஃபவு அல்லாஹு பிஹி அன்னாஸ் ஃபீ அம்ரி அத்தீன் அல்ஜமஹு அல்லாஹு யௌமல் கியாமதி பிஹிஜாமின் மினன் நார். சகோதரர்களே, இல்ம்களில் பெரிய இல்ம், நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய அறிவு என்ன? அல்லாஹ்வை அறிந்திருக்கிறோம், படைத்த ரப்புல் ஆலமீனை அறிந்திருக்கிறோம், அந்த ரப்புல் ஆலமீன் அனுப்பிய நபியை அறிந்திருக்கிறோம், அவனுடைய குர்ஆனை அறிந்திருக்கிறோம், வழிகாட்டலை தெரிந்து வைத்திருக்கிறோம், வாழ்க்கை நோக்கத்தை புரிந்து வைத்திருக்கிறோம். இதை விட பெரிய அறிவு வேற எதுவும் இருக்க முடியாது. அந்த அறிவை நாம் அடுத்தவருக்கு சொல்லாமல் மூடி மறைத்திருப்பது, அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது எத்தகைய மாபெரிய குற்றமாக இருக்கும்? வறுமையில் அதற்கு எத்தகைய தண்டனைக்கு ஆட்பட வேண்டி இருக்கும் என்று சிந்திப்பார்கள். மற்றும் ஒரு ஹதீஸ் குதிசியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் ஒரு சமுதாயம் தனக்கு பக்கத்தில் இருக்கின்ற அயலவர்களுக்கு, தன்னோடு இருப்பவர்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்காமல் இருக்க வேண்டும், அவர்களுக்கு சரியான உண்மையை சொல்லாமல் இருக்க வேண்டும், அவர்களுக்கு சரியான தெளிவை கொடுக்காமல் இருக்க வேண்டும், நன்மை ஏவாமல் இருக்க வேண்டும், தீமை விளக்காமல் இருக்க வேண்டும், ஏன் அவர்கள் அப்படி இருக்க வேண்டும்? மறுபக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மற்றொரு சமுதாயம் தன்னோடு இருக்கின்ற சத்தியத்தை விளங்கி இருக்கின்ற மனிதர்கள் சத்தியத்தை சொல்கின்ற போது ஏன் அவர்கள் அவர்களிடமிருந்து சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும், புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும், அதிலிருந்து பாடம் படிப்பினை பெறாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், ஒவ்வொரு சமுதாயமும் தன்னோடு இருப்பவர்களுக்கு, தன்னோடு வாழ்பவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்லட்டும், அவர்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தட்டும், நன்மையை ஏவட்டும், தீமையை விளக்கட்டும், இல்லாத போது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலேயே தண்டிப்பான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். சகோதரர்களே, எப்படி இந்த தீனுக்கு நாம் சாட்சி பகர முடியும்? தாவா என்பது இவ்வாறு பயான் பண்ணுவது மாத்திரமல்ல, ஹுதுபா ஓதுவது மாத்திரமல்ல, பிரசங்கம் செய்வது மாத்திரமல்ல, இந்த பலருக்கு அந்த பிரச்சனை இருக்கும், நாம் எப்படி பிரசங்கம் செய்வது? எல்லோருக்கும் பயான் பண்ண முடியுமா? எல்லோருக்கும் விரிவுரை நடத்த முடியுமா? எல்லோருக்கும் பெரிய லெக்சர் கொடுக்க முடியுமா? தீனுக்கு சாட்சி பகர்வது என்பது, தீன் பால் அழைப்பது என்பது வெறுமனே பேசுவது அல்ல. முதலாவதாக நாம் எமது சொல்லால் இந்த தீனுக்கு சாட்சி பகர்வது போல, வாயால் எடுத்து சொல்லி சாட்சி பகர்வது போல, அதைவிட தாக்கமுள்ள ஒரு சாட்சி பகர்கின்ற அமைப்பு தான் எமது செயலால் முன்மாதிரியால் இந்த தீனுக்கு சாட்சி பகர்வது, எமது நடத்தையால் இந்த தீனுக்கு சாட்சி பகர்வது. இந்த தீன் உண்மையானது என்பதை மக்கள் நமது நடத்தையை பார்த்து புரிய வேண்டும். அதான் நாம் செய்கின்ற பெரிய தாவா. இவர்கள் எப்படி பேசுகிறார்கள், உடைய அகலாக்கு எப்படி, உடைய பண்பாடு எப்படி, உடைய ஒழுக்கம் எப்படி, உடைய நடத்தை எப்படி, உடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி, உடைய ஆண்கள் எப்படி, உடைய பெண்கள் எப்படி, உடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி, உடைய குடும்ப வாழ்க்கை எப்படி, உடைய சமூக உறவுகள் எப்படி, மனிதர்களோடு எப்படி பழகிறார்கள், எப்படி கலைக்கிறார்கள், எப்படி மனிதர்களோடு கூடி வாழ்கிறார்கள் என்ற இந்த விஷயங்களை மனிதர்கள் பார்ப்பதானது நாம் மனிதருக்கு கொடுக்கின்ற பெரிய தாவா, பெரிய அழைப்பு என்றால், இன்று இந்த வாயால் செய்யக்கூடிய தாவா மாஷா அல்லாஹ் நிறைய நடக்குது. காலத்துல கூட இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு இன்று ரேடியோ திறந்தாலும், டிவியை பார்த்தாலும், பள்ளிவாசலுக்கு போனாலும், எங்கு பார்த்தாலும் மார்க்கம் பற்றிய பிரசாரம் நடக்கத்தான் செய்கிறது. வாயால் செய்கிற தவா, சொல்லால் செய்கிற தவா பரவலாக நடக்கத்தான் செய்யுது. நான் வளமையாக சொல்வதுண்டு, இந்த தவாவை பொறுத்தவரை லூஸ் மோஷனா போய்கொண்டிருக்கு. ஆனா அமல் நடத்தையால் முன்மாதிரியால காட்டக்கூடிய தவா கான்ஸ்டிபேஷனா இருக்கு. இந்த நிலைமையை தான் நாங்க பார்க்கிறோம், செயல்ல காண முடியல. எனவேதான் கிளிப்புள்ள போல யாராவது ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் இடம் நாம் இஸ்லாத்தை சொன்னால், சரி நீங்க சொல்ற இஸ்லாத்தை காட்டுங்க பாப்போம், எங்க முஸ்லீம்கள் மத்தியில உங்களோட வியாபாரத்துல நீங்க துப்புரவா இருக்கிறீங்களா, உங்களோட கொடுக்கல் வாங்கல நீங்க துப்புரவா இருக்கிறீங்களா, உங்களோட குடும்ப வாழ்க்கை துப்புரவா இருக்கிறீங்களா, முஸ்லிம்களை பார்த்திருந்தாலோ இஸ்லாத்தை பார்த்திருந்தாலோ நான் இந்த மார்க்கத்துக்கு வந்திருக்க மாட்டேன் என்று லண்டனில் இருக்கின்ற கெஸ்டீவன் என்ற பிரபலமான பழைய புப்பிசை பாடகர் யூசுப் இஸ்லாம் மிக பகிரங்கமாக ஒரு பேட்டியிலே சொன்னார். இதையும் நாம் சொல்லிக் கொள்வது பாருங்க, யூசுப் இஸ்லாம் அப்படித்தான் சொல்றாரு, எங்களை பார்க்கணும், நம்மளை பார்க்காதீங்க, இஸ்லாத்தை பார்க்கணும். அவரும் பார்ப்பாரு, அடுத்தவரும் பார்ப்பாரு, எல்லாரும் பார்க்கிற மார்க்கம், எடுத்து நடக்கிற மார்க்கம் இல்ல. அன்று மறுபக்கம் இருந்தது பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் போய் கேட்கப்படுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஒரே வசனத்தில் ரத்தின சுருக்கமாக காண ஹுல்குல் குர்ஆன். அன்னாருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் எதையெல்லாம் சொல்கிறதோ அது எல்லாம் அன்னாருடைய வாழ்க்கையில் இருந்தது. இப்படி சொல்லக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள்! அந்த முஸ்லிமை பாருங்கள், இந்த முஸ்லிமை பாருங்கள். ஆயிரத்தில் ஒருவரை, லட்சத்தில் ஒருவரை, பத்தாயிரத்தில் ஒருவரை காட்ட முடியும் என்றிருந்தால் உண்மையில் நாம் பெரிய வெற்றி அடைந்திருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். எனவே வெறும் சொல்லால், வார்த்தையால், பேச்சால், விரிவுரையால் இந்த தீனுக்கு சாட்சி பகர்வது, இந்த தீனுடைய தாவாவை எல்லோரும் தாவாவுக்கு சரியான கஷ்டமா இருக்குது. தாவா செய்யலாம் இருக்குது பாருங்க, தாவாவுக்கு ரொம்ப தடங்கள் இருக்குது. எந்த தாவா சொல்றாங்க? இந்த பேசி திருற தாவா பாருங்க, கூட்டம் போடலாம், நடத்தலாம், யார் சொன்ன இந்த தாவா செய்யணும்? ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கண்டிப்பாக தனது வாழ்க்கையால் தாவா செய்ய முடியும். மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி இந்தியாவிலே வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான இஸ்லாமிய அறிஞர். 1980களின் ஆரம்ப பகுதியில் அவர் இலங்கைக்கு வந்தார். சரியாக ஆண்டு எனக்கு ஞாபகம் இல்லை. நமது கலா நிலையத்துடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவுக்கு வருகை தந்த போது பிரதம அதிபதியாக அவர் சொன்னார், தாவாவுடைய எல்லா வாயில்களும் மூடப்பட்டிருப்பதாக நீங்கள் கொள்ள முடியும். தாவாவுக்கான எல்லா வாயில்களும் மூடப்பட்டிருப்பதாக நீங்கள் கல்வி கொள்ளுங்கள். தாவாவுக்கான ஒரே ஒரு வாயில் இருக்கிறது, அது என்றும் திறந்திருக்கிறது, எவராலும் அதை மூட முடியாது. அந்த வாயில் தான் பாபுல் அஹ்லாக். உங்களோட நடத்தை இந்த வாயில், உங்களோட வாழ்க்கை, உங்களோட நடத்தை, உங்களோட முன்மாதிரி இந்த தாவாவுடைய வாயில் என்றும் எப்போதும் திறந்திருக்கிறது. முஸ்லிம் வியாபாரியா போய்ப்பார், நம்பிக்கை வேண்டுமா, நாணயம் வேண்டுமா, நேர்மை வேண்டுமா, நீதி வேண்டுமா, வாய்மை வேண்டுமா, போய்ப்பா சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? இந்த தீனுக்கு நாம் சாட்சி சொல்கிறோமா? சிந்து பார்க்கவன் சொல்வார்கள். ஒரு காலத்திலே ஒருவர் இஸ்லாத்தை தடுவதற்கு முடிவெடுத்தார். ஒரு இளைஞர் இஸ்லாத்தை படித்து கவரப்பட்டு இஸ்லாத்தினால் இஸ்லாத்தை தழுவ முடிவெடுத்தார். தந்தையிடம் போய் சொன்னார், நான் இஸ்லாத்தை தழுவ போறேன், இதுதான் உண்மையான மார்க்கம், சத்தியமான மார்க்கம். தந்தை சொன்னார், உண்மையில் அந்த மார்க்கம் நல்ல மார்க்கம் தான், ஆனா அந்த மார்க்கத்தை சேர்ந்த ஆக்கள் நல்லவர்கள் அல்ல. உணர்ச்சி வசப்படாதே, எனக்கு உங்களை நல்லா தெரியும். அவன் சொன்னான், என்ன ஆதாரம்? சரி, இந்த கடைக்கு போய், அது பாயுடைய கடை, முஸ்லீமுடைய கடை, அந்த கடைக்கு போய் நீ ஒரு ராத்தல் சீனி வாங்கி கொண்டு வா, அனுப்பி வைக்கிற. சீனி கொண்டு வரப்படுகிறது, சர்க்கரை கொண்டு வரப்படுகிறது. இப்ப நிறுத்து பாரு, இடம் சரியா இருக்கான்னு பாரு. நிறுத்து பார்த்தா குறைவாரு. அவர்களுடைய குர்ஆன் சொல்கிறது, அளவை நிர்வகையில் மோசடி செய்வர்கள் நாசமாகட்டும், அவர்கள் நரகவாசிகள் என்று. ஆனா அதை எடுத்து நடக்கிற சமுதாயம் அல்ல இந்த சமுதாயம். இந்த சமுதாயத்திலே போய் நீ என்ன சாதிக்க போகிற? உண்மை நேர்மை என்று பார்த்தா எல்லா இடம் இருக்கிறதப்பா, செயற்பாடுதான் முக்கியம். லண்டன் தமிழ் சங்கம் என்ற அமைப்பிலே முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மத்தியிலே ஒரு நாள், இப்போ ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு உரை நிகழ்த்தினேன். என்னோடு மற்றொரு ஆலிம் இருந்தார், அவரும் உரை நிகழ்த்தினார். அங்கிருந்த அந்த முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய பேரளவின் காரணமாக அவனுடைய கலாமை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் கேட்டு ஆச்சரியம் அடைந்தார்கள். குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்களுடனான உறவுகள் பற்றி குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது என்ற விஷயங்களை சொன்ன போது அவர்கள் மறைத்து போனார்கள். அப்போது தலைவர், லண்டன் தமிழ் சங்கத்தின் தலைவர், மிகவும் பாராட்டி பேசலாம். எந்த அளவுக்கு என்றால், அவருக்கு நாங்கள் குர்ஆனுடைய பிரதி எல்லாம் கொடுத்தோம். அவர் சொன்னார், இதற்கு பிறகு இந்த குர்ஆன் பிரதி எனது அறையிலே, எனது கட்டிலுக்கு பக்கத்தில் என்று இருக்கும், இதை நான் வாசிப்பேன் என்று சொன்னார் பகிரங்கமாக. அப்போது அங்கு ஒரு வயது பெரு இருந்தார். அவருக்கு ஒரு வயது, நான் பார்த்த அளவில் ஒரு 70 வயது இருக்கும். அவர் சொன்னார், தம்பி நான் பேசணும். எல்லோரும் சொக்கி போயிருக்கிறார்கள், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். பெரிய வரவேற்பு, பெரிய கவர்ச்சி, பெரிய அங்கீகாரம். பிறகு பெரியவர் வந்தார். வந்துவிட்டு அவர் சொன்னார், நடந்ததை தான் நான் சொல்றேன். அவர் சொன்னார், தம்பி ரொம்ப அழகா பேசினார், என்ன பார்த்து அழகா பேசினார். நான் ஒரு 40 வருடங்களாக இந்த தம்பியுடைய சமுதாயத்தோடு பழகுவோம். மலேசியாவில் இத்தனை வருஷம் இருந்தேன், இப்போது லண்டனில் இவர்களோடு இவ்வளவு காலம் இருக்கிறேன். இந்த தம்பி சொல்ற ஒன்றுமே அவரோட வாழ்க்கை இல்லை. தம்பி நீ ஏமாறாதே, ஓப்பனாக சபையில வச்சு சொல்ல அந்த தலைவருக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் பெரிய தர்ம சங்கடமாக போய்விட்டது. நானும் அசடு வழியே சிரித்தேன், சிரிக்காம அளவா. அப்ப என்ன இல்ல, அவர் வந்து ஒரு முதியவன் இல்ல இல்ல, அவர் பேசட்டும், அவர் பேச விடுங்க, அவரை பேச விடுங்க, சுதந்திரத்தை கொடுங்க, பேசட்டும் அவர். அப்ப அவர் ஆக்ரோஷமா பேசுறார், அப்படி இப்படி என்றெல்லாம் பேசுறார். பேசி முடிஞ்சதுக்கு பின்னால் அவருக்கு சொன்னார், நீங்க மன வருத்தப்படாதீங்க, நான் உண்மையைத்தான் சொன்னேன். இவனெல்லாம் பேனுகள், நீங்க பேசிட்டு போயிருங்க, உங்க பின்னால போயிருவான், சும்மா அநியாயமா அழிஞ்சு போவான். நான் உண்மையை சொல்லலையா வேணும், நான் கண்டதை கேட்டதை அனுபவிச்சதை. ரொம்ப போல்டாகவும் பண்பாடு இல்லாமலும் பேசிட்டேன். எப்படியோ முதியவர், நானும் அதை பொருட்படுத்தல, இப்படியான பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். அப்படியே வந்ததுக்கு பின்னால அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அதெல்லாம் நான் அரட்டி கொள்ளல. வெளியே வந்ததுக்கு பின்னால நம்ம முஸ்லீம் சகோதரிடம் கேட்டு, இவருடைய பின்னணி என்ன, என்ன நடப்பு, இவர் உண்மையிலே துவேஷம் உள்ளவர், அவர் சொன்னா உண்டு இல்ல, நல்ல மனிதர், உண்மையிலே பல முஸ்லீம்களால் இவர் ஏமாற்றப்பட்டவர், பல முஸ்லீம்களால் ஏமாற்றப்பட்டவர், அப்படி இருந்து இவர் இப்படி பேசினாலும் நம்மளோடு இன்றும் பழகிறார். அவர் உரிமையோடு இப்படி சொல்றார், உரிமையோடு இப்படி சொல்றார், அவர் பலரால் ஏமாற்றப்பட்டவர், அதன் பாதிப்பால் பேசுகிறார். அப்ப இந்த தீனுக்கு நாங்கள் எத்தகைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், எங்க சொல்லாள செயலாள நடத்தியால முன்மாதிரிக்கு முன்மாதிரியான இந்த தீனுக்கு எப்படியான சாட்சியை ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த தீனுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே சகோதரர்களே, தீனுக்கு சாட்சி பகிர்வது என்பது, தாவா செய்வது என்பது, பேசுவது என்பதை விட முதலாவதும் செயல்படுவது, இரண்டாவதும் செயல்படுவது, மூணாவதும் செயல்படுவது, நான்காவது வேண்டுமென்றால் நாம் இந்த தீனை பற்றி பேசலாம். அத்தகைய ஒரு நிலைதான் வந்திருக்கிறேன். யூதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி மூசாவுக்கு இறக்கிய தௌராத் என்ற வேதத்துக்கு பொய் சாட்சியம் சொன்னார்கள். வேதம் ஒன்றை சொன்னது, இவர்கள் மற்றொன்றை செய்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான், அந்த சமுதாயத்தை சபித்தான். அந்த யூதர்கள் மீது கியாமத் வரை இழிவும் அவமானமும் சாட்டப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நிறையாக நிரந்தரமாக அவர்கள் ஆளாகி விட்டார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ஏன் அந்த நிலை வந்தது என்றால், அவர்கள் தௌராத்துக்கு பொய் சாட்சியம் சொன்னார்கள். தௌராத் ஒன்றை சொல்ல இவர்கள் வேறொன்றை சொன்னார்கள், வேறொன்றை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னை உங்களை முழு முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த மார்க்கத்துக்கு நாம் பொய் சாட்சியம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சொல்லால் செயலால் நடத்தையால் பொய் சாட்சியம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எமது தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த அளவு இந்த தீனை நாம் கடைபிடிக்கிறோம், எமது குடும்ப வாழ்க்கையில் எந்த அளவு நாம் இந்த தீனை நாம் கடைபிடிக்கிறோம், எமது உறவுகளில், எமது தொடர்புகளில் எந்த அளவுக்கு இந்த தீன் வெளிப்படுகிறது சிந்தித்து பாருங்கள். அகமது வொண்டல்பர் என்பவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இஸ்லாத்தை தழுவிய ஜெர்மன் குடிமகன். அவர் இப்போது ஒரு பெரிய ஆளுமாக, அறிஞராக, ஒரு தாயாக இருக்கிறார். பல நூல்களையும் எழுதியிருக்கிறார். இவர் இலங்கைக்கு வந்த ஒரு சமயத்திலே நாங்கள் அவரிடம் கேட்டோம், ஜெர்மன் மக்கள் மத்தியிலே இஸ்லாத்துக்கு எந்த அளவு ஆதரவு இருக்கிறது, வரவேற்பு இருக்கிறது. அவர் சிரித்தார். சிரித்து விட்டு சொன்னார், இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு நாம் சொல்கின்ற போது அவர்கள் பண்பாடாக நடந்து கொள்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, நீங்க இந்த மார்க்கத்தை தழுவி இருக்கிறதுக்கு எங்களோட ஆப்ஜெக்ஷன் எதுவும் கிடையாது, உங்களோட சுதந்திரம், நீங்க இந்த மார்க்கத்தை தழுவி இருக்கிறீங்க, இந்த மார்க்கத்தை பிராக்டிஸ் பண்றீங்க, நல்லது, ஆனா தயவு செய்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கு எங்களோட என்ன கோபம், உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம், ஏன் அப்படி கேட்கிறாங்க, நாங்க சுத்தமா இருக்கிறோம், நாங்க சண்டை சச்சரவு இல்லாம இருக்கிறோம், நாங்க சுகாதாரமா இருக்கிறோம், நாங்க நல்ல வளமா இருக்கிறோம், பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏதோ நம்ம வாழ்க்கை போகுது. இந்த சோகோல் முஸ்லிம்ஸை பொறுத்தவரை இஸ்லாமிய உலகத்தை பார்த்தா, முஸ்லிம்களை பார்த்தா, சுகாதார ரீதியா பார்த்தா எல்லா இடம் அசுத்தம், ஒழுங்கு கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, ஒத்துமை கிடையாது, எல்லா இடமும் சண்டை சச்சரவு பிரச்சனை. ஏன் எங்களை அதுக்கு அழைக்கிறீர்கள், ஓடலிருந்து டிசோர்டருக்கு ஏன் அழைக்கிறீர்கள், சுத்தத்திலிருந்து அசுத்தத்துக்கு ஏன் அழைக்கிறீர்கள், சமாதானத்திலிருந்து யுத்தத்துக்கு ஏன் அழைக்கிறீர்கள், வெளிப்படையா பார்த்தால் உண்மை. ஆனால் அந்த அளவுக்கு முஸ்லிம் உம்மத் மோசமாக இல்லை, அப்படி காட்டப்பட்டிருக்கிறது, அது வேற விஷயம். அந்த அளவுக்கு முஸ்லிம் உம்மத்தின் நிலை இல்லை, அப்படி காட்டப்பட்டிருக்கிறது. ஏன்டா நாங்க ஓங்கி சத்தியத்தை சொல்லல, எனவே பாத்தில் சத்தமாக இருக்கிறது, பாத்திலுடைய சத்தம் ஒழிக்கிறது, சத்தியத்துடைய சத்தம் அடங்கி ஒடுங்கி போயிருக்கிறது, அது சொல்லால் செயலால் நடத்தியால் இல்லாமல் இருக்கிறது. எனவே அதைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள், பார்த்துட்டு சொல்கிறார். அதுக்கு மறுப்பு சொல்லலாம், பதில் சொல்லலாம், விளக்கம் சொல்லலாம், உண்மைதான். ஆனால் மறுபக்கத்தில் நாம் எம்மை ஒருமுறை விசாரணை செய்து பார்க்க வேண்டும், உண்மை எந்த அளவு தூரம். உதாரணம், நீங்க மேற்குலக நாடுகளுக்கு போனா, ஜெர்மனாக இருக்கலாம், லண்டனா இருக்கலாம், பிரான்சா இருக்கலாம், அங்க இருக்கிறார்கள் துருக்கிய முஸ்லீம்கள், அல்ஜீரிய முஸ்லீம்கள், மொரோக்கோ முஸ்லீம்கள், அவர்கள் வாழ்கின்ற பகுதிகளுக்கு நீங்கள் போனவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், எப்படி சுத்தமாக இருக்கிறார்கள், எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறார்கள், கல்வி நிலை எப்படி இருக்கிறது, அவருடைய ஏரியா எப்படி இருக்கு, அழகாக அடையாளப்படுத்தலாம். முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள், என்ன அசுத்தம் இருக்கும், ஒழுங்கு இருக்காது, கட்டுப்பாடு இருக்காது, கல்வியில முன்னேற்றம் இருக்காது, கேட்டா சொல்லுவது சதி, சதி அல்ல நம்ம விதி, எல்லாத்துக்கும் சொல்றது அடுத்தவன் செய்யற சதி, நான் துப்புரவா இல்லாம இருக்கிறதுக்கு அடுத்தவன் சதி செய்யறானா, ஒழுங்கு இல்லாம இருக்கிறதுக்கு அடுத்தவன் சதி செய்யறானா, நான் படிக்காம இருக்கிறதுக்கு அடுத்தவன் சதி செய்யறானா, நான் கள்ளனாவும் திருடனாவும் குற்றவாளியாக அடுத்தவன் சதி செய்யறானா, இது நமக்கு நாமளே செய்து கொள்ள சதி, யாரும் சதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்தவன் சதி செய்தான் என்று நினைப்பதுதான் பெரிய சதி. அப்படி நினைச்சு நினைச்சே சைக்காலஜிக்கா யார் யாரும் நமக்கு சதி செய்யறாங்க. ஒண்ணு இல்ல, நான் எழும்பவன், எழும்புறதுக்கு ஒரே வழி இந்த தீனை பின்பற்றது. ஏத்திலே ஒரு அறிஞரிடம் கேட்கப்பட்டது, மேற்குலகம் முன்னேற்றம் அடைந்திருப்பதற்கும் இஸ்லாமிய உலகம் பின்னடைந்திருப்பதற்கும் என்ன காரணம்? ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார், இரண்டு சமூகத்தவர்களும் தத்தமது மார்க்கத்தை விட்டு தூரமானதே காரணம். மேற்குலகம் அவர்களது மதத்தை நோக்கி தூரமானது, முன்னேற்றம் கண்டது. இஸ்லாமிய உலகம் அவர்களுடைய மார்க்கத்தை நோக்கி தூரமானது, வீழ்ச்சி கண்டது. எனவே முஸ்லிம்களுக்கு எழுச்சி வேண்டுமா? முழு மனித சமுதாயத்திற்கும் எழுச்சி வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தீனை நோக்கி திரும்பாமல் எழுச்சி காண முடியாது, முன்னேற்றம் காண முடியாது, மேம்பாடு காண முடியாது. மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் அதை அடைய முடியாது. இதற்கு சாட்சி சொல்வர்களாக நாங்கள் மாற வேண்டும். சகோதரர்களே, துர்பாக்கியமான நிலையை பாருங்கள், உலகத்தில் இந்த தீன் மனித சமுதாயத்தை இணைக்க வந்த தீன், மனித உள்ளங்களுக்கு மத்தியில் நெருக்கத்தை ஏற்படுத்த வந்த தீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையாக செய்த பணி என்ன? கலிமத்து தௌஹீத், தௌஹீதுல் கலிமா. தௌஹீதுல் கலிமா அலா கலிமத்து தௌஹீத், ரெண்டு அடிப்படைகள். கலிமத்து தௌஹீத் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கலிமத்து தௌஹீத், தௌஹீதுடைய இந்த கலிமாவை மையமாக வைத்து தௌஹீதுல் கலிமா கருத்தொற்றுமை ஏற்படுத்தி முழு மனித சமுதாயத்தையும் ஓரணியாக கொண்டு வருவதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாக இருந்தது. தௌஹீதுல் கலிமா அலா கலிமத்து தௌஹீத். ஆனால் இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட, இந்த தீனை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தை பாருங்க, எத்தகைய ஒரு துர்பாக்கியமான நிலையில் இருக்கிறது என்று பாருங்க. முழு மனித சமுதாயமும் முழு உலகமும் வேற்றுமையில் ஒற்றுமை காண முயற்சிக்கின்ற காலத்தில், வேற்றுமையில் என்ன ஒற்றுமை இருக்கிறது? அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி உள்ளுக்கு எப்படி யூனிட்டியை காணலாம்? முழு உலகமும் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. முஸ்லிம் உம்மத்தை பாருங்க, முஸ்லிம் சமுதாயம் நமது ஒற்றுமைக்குள் என்னென்ன வேற்றுமைகள் இருக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறது. இந்த ஆளு இந்த கேம்ப், அந்த ஆளு இந்த கேம்ப், இந்த பள்ளி என்ன பள்ளி, அந்த பள்ளி என்ன பள்ளி, இவர் எப்படி அவர் எப்படி, இவர கொள்கை என்ன அவர கொள்கை என்ன, என்ன கொள்கை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதன் கொள்கை. இதுல என்ன தேட வேண்டியிருக்கு? ஒற்றுமை உள்ளுக்கு என்னென்ன வேற்றுமை இருக்கு என்று தேடுற அளவுக்கு இந்த சமுதாயம் போயிட்டு. அல்லாஹ் சொல்கிறான், இது குந்து மாதா, நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், பரஸ்பரம் பகைவர்களாக இருந்தீர்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தினான், ஒற்றுமை ஏற்படுத்தினான், ஐக்கியத்தை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் நாம் அதே தீனுடைய பெயரால் பிரிந்திருக்கிறோம். ஹஜ்ஜுடைய காலத்திலே 2 மில்லியனுக்கு அதிகமானவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். கூடுகின்ற போது பார்க்க வேண்டுமே முஸ்லிம் சமுதாயத்துடைய உலகளாவிய ஒற்றுமையை. அனைவரும் ஒத்த குரலில், ஒரே குரலில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று பிரகடனம் செய்துவிட்டு, காபத்துல்லாவை தவாப் செய்துவிட்டு, ஒரே இமாமுக்கு பின்னால் நின்று எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் தொழுதுவிட்டு, குறிப்பிட்ட தினங்களில் மினாவுக்கு போய், அரபாவுக்கு போய், முஸ்தலிஃபாவுக்கு போய், மினாவுக்கு போய், எல்லா அமல்களையும் செய்துவிட்டு, ஊருக்கு திரும்பதற்கு பின்னால் இவர் நேர்வழி, அவர் வழிகேடு, இது சரி அது பிழை என்று பிளவுபடுகின்ற நிலை. கருத்து வேறுபாட்டை பற்றி நான் பேசவில்லை, கருத்து வேறுபாடு ஆரோக்கியமானது. ஆனால் கருத்து வேறுபாட்டின் பேரால் சமூகத்தில் பிளவும் பிரிவினையும் உருவாகின்ற அளவுக்கு இருக்கிறது என்றால், அடுத்தவர்கள் பார்த்து உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லையே, எதன்பால் அழைக்கிறீர்கள் என்று கேட்க நிலைமை இருக்கும் என்று சொன்னார். ஒரே சாம்ராஜ்யமாக இருந்த முஸ்லிம் உம்மத் இன்று 60க்கும் மேற்பட்ட நாடுகளாக மாறியிருக்கு. நாங்கள் பெருமையோடு பேசுகிறோம். உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் எத்தனை முஸ்லீம் நாடுகள் இருக்கு? ஒரு முஸ்லீம் நாடு தான் இருக்கலாம் உண்மையில, ஒரு சாம்ராஜ்யம் சொல்றோம். 60 நாடுகள் இருக்குது. நானும் முஸ்லீம் நாடுகள் என்ற பேர்ல 8 வருஷமா ஒரு தொடர் பேச்சு இலங்கை வானொலியில செஞ்சேன், மிக பெருமையா தான் செஞ்சேன். எத்தனை நாடுகள் இருக்கு தெரியுமா? ஆனா உண்மையில பெருமை இருக்குது அதுலயா? இந்த முஸ்லீம் நாடுகள் எல்லாம் ஒரே நாடாக இருந்தவை, ஆனால் பிரிந்து பிளவுபட்டு பிரதேசவாதம், மொழிவாதம், இனவாதம், இன்னொரு அண்ணன் ஜாகிரிய வாதங்களால் பிளவுபட்டு பிரிவுபட்டு இருக்கின்ற ஒரு நிலையை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் சேர்க்க வந்த மார்க்கம் சேர்க்கல, கிரியைகள்ல மாத்திரம் காட்டுறோம். தொழுகையில காட்டுறோம் ஒற்றுமை என்று சொல்லி, ஜும்மாவில காட்டுறோம் ஒற்றுமை என்று சொல்லி, ரமலான்ல காட்டுறோம் ஒற்றுமை என்று சொல்லி, ஹஜ்ஜுடைய காலத்துல காட்டுறோம் ஒற்றுமை. ஆனா எந்த அளவுக்கு தூரம் நம்ம வாழ்க்கையில இந்த ஒற்றுமை வெளிப்படுது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிற சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன் அல்லாஹ் யுஹிப்புல்லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புனியானும் மர்சூஸ். அல்லாஹு தஆலா தன்னுடைய பாதையில் ஈயத்தினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல ஓர் அணியில் நின்று உழைப்பவர்களை விரும்புகிறார். இங்க அல்லாஹ் சொல்றான், தனது பாதையில உழைப்பது மாத்திரமல்ல முக்கியம், ஒரு நிபந்தனை, இயத்தினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல ஒரு அணியில் நிற்க வேண்டும். ஆனா இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? இஸ்லாத்துக்கான உழைப்பு நிறைய நடக்குது, ஆனா ஒரு அணியில நாங்க இல்ல, பல அணிகளாக பிரிந்து போயிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய உகப்புக்கு பதிலாக அவனுடைய கோபம் இருக்கிறது, அவனுடைய அருள் இல்ல, அவனுடைய ரஹமத் இல்ல, அவனுடைய அங்கீகாரம் இல்ல, அவனுடைய உதவி இல்லாமல் போயிட்டு இந்த பிளவு இருக்கிற இடத்துல, பிரிவினைக்கிற இடத்துல அல்லாஹ்வுடைய உதவி வராது. சொன்னார்கள், எப்போதும் சேர்ந்திருங்கள், அழைக்கும் ஜமா முஸ்லிம்களே, உங்களை சேர்ந்திருங்கள், ஒற்றுமையாக இருங்கள். அஷ்ஷைத்தானு மஅல் வாஹித் வமஅல் இஸ்னைன் அபத், ஷைத்தான் தனித்திருப்போனோடு இருக்கிறான், தனித்திருக்கிற மனிதனோட சைத்தான் இருக்கிறான், ரெண்டு பேர் சேர்ந்தா தூரமாகிறான், மூணு பேராக போது தூரமாகிறான். முஸ்லிம்களுடைய தொகை அதிகரிக்கின்ற போது, அவர்கள் ஓரணியாக மாறுகின்ற போது சைத்தான் ஓடியே விடுகிறான். மறுபக்கத்தில் முஸ்லிம்கள் பிளவுபடுகின்ற அளவுக்கு, பிரிவினைப்படுகின்ற அளவுக்கு சைத்தான் உள்ளே வருவான், உங்களுக்கு மத்தியில் பிளவையும் பிரிவினை ஏற்படுத்துவான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அரபு தீபகற்பத்தில் தொடர்ந்தும் தான் வணங்கப்படுகின்ற நிலை இருக்காது என்பதை சைத்தான் உறுதியாக அறிந்து அந்த விஷயத்தில் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனால் அவன் தொடர்ந்தும் நம்பிக்கை இழக்காத ஒரு விஷயம் இருக்கிறது, அதுதான் அத்தஹரீஷ் பைனல் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் மத்தியில் மூட்டி விடுவது, முஸ்லீம்கள் மத்தியில் பிளவையும் பிரிவினையும் ஏற்படுத்தும் விஷயத்தில் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை, தொடர்ந்தும் உழைத்துக் கொண்டிருப்பான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி. சகோதரர்களே, இந்த தீன் நம்மை சேர்க்க வந்த தீன், இணைக்க வந்த தீன், இந்த தீனின் பெயரால் பிளவுகள் பிரிவினைகள் வர முடியாது, வரக்கூடாது. அவ்வாறு வருவது என்பது ஷைத்தானுடைய கோளாறு என்பதை முதலாவது முஸ்லிம் உம்மத் உணர்ந்தாக வேண்டும். எனவே முதலாவது எமது நடத்தியால் அந்த முன்மாதிரியை காட்ட வேண்டும். ஒரே அல்லாஹ், ஒரே நபி, ஒரே காபா, ஒரே சமூகம் என்று சொல்றோம். இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா ஃபஅன ரப்புக்கும் ஃபஅபுதூன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உம்மத்து ஒரே உம்மத்து தான், நான் தான் உங்களுடைய ரப்பு, என்ன பின்ப என்ன நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். அல்லாஹ் சொல்றான், ஒரே உம்மத்து தான், பல உம்மத் அல்ல. ஆனால் இதை எந்த அளவு தூரம் செயல்ல காட்டுறோம், செயல காட்டாத நிலையில எப்படி அடுத்த மக்கள் அழைக்கிறது இந்த தீனை சொல்றது. எனவே செயலால் இந்த தீனுக்கு சாட்சி பாரக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்று அரபு தீபகற்பத்திலே குல கோத்திர இன வாதங்களால் பிளவுபட்டு பிரிவுபட்டிருந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை கொண்டு இணைத்தார்கள், சேர்த்தார்கள், ஒற்றுமைப்படுத்தினார்கள், ஓரணிக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் அதே தீன், அதே தீனை பின்பற்றுபவர்கள் எந்த அளவு தூரம் ஓர் அணி நிற்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்ற கேள்வி பிறக்கிறது. இன்னும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நோக்கம், அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய இலக்கு எந்த அளவு பெறப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரொழின் காரணமாக முஸ்லீம்கள் மத்தியில் நல்ல விழிப்புணர்ச்சி இருக்கிறது, எழுச்சி இருக்கிறது, மார்க்கப்பட்டிருக்கிறது, மார்க்க உணர்வு இருக்கிறது. இவையெல்லாம் பாராட்டத்தக்க விஷயங்கள். ஆனால் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக, ஐக்கியமாக, ஓரணியில் சேர்ந்து இந்த தீனுக்காக உழைப்பவர்களாக, இந்த தீனை தமது செயலால் அனைத்துக்கு முன்பாக கடைபிடிப்பவர்களாக, செயலால் இந்த தீனுக்கு சாட்சி சொல்பவர்களாக மாறுகின்ற போது அல்லாஹ்வுடைய அருளினால் முழு உலகமும் இந்த தீனுடைய உண்மையை, இந்த தீனுடைய சத்தியத்தை, இந்த தீனுடைய யதார்த்த தன்மையை புரிந்து கொள்ளும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அத்தகைய ஒரு சுகமான காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு, அன்னாருடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, அன்னார் மீது நமக்கு இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்காக முயற்சிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த தீனுக்கு சாட்சி பகர்வர்களாக, உண்மையான சாட்சி பகர்வர்களாக, சொல்லால் செயலால் நடத்தியால் முன்மாதிரியால் இந்த தீனுக்கு சரியான சாட்சியை சொல்பவர்களாக, இந்த தீனுக்கான தாவத்தை கொடுப்பவர்களாக நாம் மாற வேண்டும் என்று இத்தகைய ஒரு தினத்திலே திருசங்கப்பு பூண முடியும் என்றிருந்தால், நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவில்லாத அன்பு கொண்ட கூட்டத்தில் நின்றும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவான். அந்த வகையிலே கடந்த 12 நாட்களாக அல்லாஹ்வுடைய பேரொழின் காரணமாக, அவனுடைய உதவியின் காரணமாக உங்கள் மத்தியிலே அவனது தீனை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பற்றி, சீராவை பற்றி, அன்னாருடைய சுன்னாக்களை பற்றி எல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு அளித்தான். உண்மையில் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் மனிதர்களுக்கு நன்றி கூறாதவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னவர்களாக ஆக மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த அல்லாஹ்வுடைய தீனுக்கு சாட்சி பகரக்கூடிய, வெறும் பேச்சால் குறைந்தபட்சம் சாட்சி பகரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அல்லாஹ்வுடைய தீனை பற்றி, அவனுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு மத்தியிலே கலந்துரையாடக்கூடிய இந்த மகத்தான வாய்ப்பை எனக்கு தந்த இந்த புனிதமான பள்ளிவாசலுடைய பரிபாலன சபைக்கு, அதன் தலைவர் உட்பட, உத்தியோகஸ்தர்கள் உட்பட உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மேலான நட்கூலியை, மறுமையில் நட்பதவியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அதே நேரத்தில் இந்த பள்ளிவாசலுடைய முழு நேர நிர்வாக முகாமையாளராக இருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரர் யூனுஸ் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல உடல் ஆரோக்கியத்தையும், நல்ல ஈமானையும், நல்ல உணர்வுகளையும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று இந்த புனிதமான சந்தர்ப்பத்திலே நான் அல்லாஹ்விடம் இறைஞ்சுகிறேன். அதே போல இந்த புனிதமான பள்ளிவாசலுடைய இமாம்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் மௌலானா மௌலவி முஸ்தபா அவர்களுக்கும் மௌலானா மௌலவி சாலிஹ் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள் பாலிக்க வேண்டும். அவர்கள் அவர்களுடைய பணியை மிக சிறப்பாக வெற்றிகரமாக செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். குறிப்பாகவும் சிறப்பாகவும் எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் மௌலானா மௌலவி ரஃபியுதீன் பாக்கவி அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவதற்கு காரணகர்த்தாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அமைத்தான். அந்த வகையில் அவர்கள் என்னோடு நான் விமான நிலையத்தில் வந்து இறங்கியது முதல் இந்த நிமிடம் வரை என்னோடு 24 மணி நேரம் நின்று என்னை பார்த்து என்னை கவனித்து எனது சுகதுக்கங்களை எல்லாம் கேட்டு உண்மையில் இந்த நான் இந்த இடத்திலே பேசுவதற்கு பேசுவதற்கு கருத்துக்களை பரிமாறுவதற்கு அல்லாஹ்வுடைய தீனை பற்றி 4 நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு பின்னால் ஆதாரமாக நிற்கின்ற உறுதுணையாக இந்த நிமிடம் வரை நிற்கின்ற அந்த மதிப்புக்குரிய மௌலானா மௌலவி ரஃபியுதீன் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலான நற்பதவிகளை ஈருலகிலும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இவை அனைத்துக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு பல சிரமங்களுக்கு மத்தியில் பல சோழிகளுக்கு மத்தியில் மிகவும் களைப்பாக இருக்கின்ற நேரத்தில் தொடர்ந்தேர்ச்சியாக தொலை தூரங்களில் இருந்தெல்லாம் தொடர்ந்தும் விடாமல் வந்து சில போது தவிர்க்க முடியாத காரணங்களால் விட்டு விட்டு வந்த அனைத்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கும் எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையான நட்பாக்கியங்களையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனது குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்தால் புரிவானாக. இங்கு கூடியிருக்கின்ற அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்தால் குறிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து சொன்ன அவர்கள் மீது அளவில்லாத அன்பு கொண்ட கூட்டத்தில் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை மாற்றி அருள் குறிவானாக. அல்லாஹ்வுடைய கலாமை ஓதி விளங்கி அதன் அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை கற்று அன்னாருடைய சுன்னாவை கற்று அந்த வகையில் வாழ்க்கை அமைத்துக் கொண்ட நல்லடியார்கள் இருந்து அல்லாஹ் என்னை உங்களை மாற்றி அருள் குறிவானாக. எமது தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சமூக உறவுகள் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய தீனை மிக அழகாக பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக நல்ல அடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களை மாற்றி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை காத்து அருள் புரிவானாக. முஸ்லிம்களை காத்து அருள் புரிவானாக. முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் இன்னல்கள் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்திலிருந்து முஸ்லிம்களை காத்து அருள் புரிவானாக. முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. இந்த தீனை புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக. ஹக்கை ஹக்காக புரிந்து அந்த அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அருள்வானாக. பாத்திலை பாத்திலாக அறிந்து அதனை தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள்வானாக. எமது குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எமது குழந்தைகளை இந்த தீனிலே வளரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவானாக. ஜாஹிலிய பாதிப்பிலிருந்தும் தீமைகளில் இருந்தும் குற்றச்செயல்களில் இருந்தும் தவிர்ந்து வாழக்கூடிய மேலான மன உறுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தருவானாக. எமது ஈமானை பலப்படுத்துவானாக. அந்த நிலையா நிரந்தரமான வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்படக்கூடிய கூட்டத்திலிருந்து அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த தீனுக்கு உண்மையான சாட்சி பார்வைகள் ஆக்குவானாக. இந்த தீனின் பால் மக்களை அழைக்கக்கூடிய நல்லடியார் கூட்டத்தில் ஆக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களது குற்றம் குறைகளை மன்னித்து எங்கள் அனைவரையும் ஏற்று கபூல் செய்வானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகல விதமான பாக்கியங்களையும் தந்து அருள் புரிவானாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார். அல்லாஹும் க்ஸிம் லனா மின் கஷ்யத்திக மா தஹூல் பிஹி பைனா வபைன மஆசிக் வமின் தாஅதி ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا. اللهم متعنا بأسماعنا وبصارنا وقوتنا ما أحييتنا وجعله الوارث منا وجعل ثارنا على من ظلمنا. اللهم انصرنا على من عادانا. اللهم لا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا يا رب العالمين. اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا قضيته ولا حاجة من حوائج الدنيا هي لك رضا إلا قضيتها يا رب العالمين. يا حي يا قيوم برحمتك نستغيث. يا حي يا قيوم برحمتك نستغيث. يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم استر عوراتنا. اللهم آمن روعاتنا. اللهم استر عوراتنا. اللهم آمن روعاتنا. اللهم احفظ الاسلام والمسلمين. اللهم احفظ الاسلام والمسلمين. اللهم احفظ الاسلام والمسلمين. ربنا اغفر لنا ولمشايخنا ولاخواننا ولوالدينا. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا لا تجعل في قلوبنا غلا للذين امنوا. ربنا انك رؤوف رحيم. ربنا اغفر لنا ولوالدينا. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.